ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 27-28 முடிய. இயேசு இவற்றை சொல்லிக் கொண்டிருந்தபோது கூட்டத்திலிருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரலெழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு புகழ்.
அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் அற்புதமான சிந்தனைகளை நாம் தியானிப்பதற்கு இறை வார்த்தை மூலம் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டு வாசகங்களும் வெவ்வேறு விதமான கருத்தினை நாம் சிந்திப்பதற்கு நமக்கு உதவுகின்றது. முதல் வாசகத்தில் புனித பவுல் கலாத்திற்கு எழுதின திருமடல் 3:27-28 இந்த இறை வாக்குகளில், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மகத்துவமான ஒரு செயல், தனித்துவம். கிறிஸ்தவம் என்பது வேறுபாடு அல்ல. எந்த அளவுக்கு என்றால் ஆண் பெண் என்ற வேறுபாடு கூட கிடையாது. கடவுளுடைய முன்னிலையில் அனைவரும் சமம். இதை எந்த மதமும் கற்பிப்பது கிடையாது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிலர் கோவிலுக்குள்ளே செல்ல முடியாது, மற்றும் சிலர் அர்ச்சகர்களாக மாறவே முடியாது. ஒரு சில சாதிக்காரர்கள்தான் அர்ச்சகர்களாக முடியும். அதிலும் இன்னும் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற செய்தி, நாம் சமுதாயத்தை விட்டு நாம் மட்டும் தனித்து நிற்க முடியாது. இன்றைய சமுதாய சூழலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க வேண்டும். மொழியில் வேறுபாடு இருக்கிறது. கடவுளுக்கு ஒரு மொழிதான் தெரியும். அந்த மொழியில்தான் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கிறது. அப்படியாக ஒரு சமயம் இருக்கிறது. நாம் குறை கூறுவதற்கு அல்ல, நாம் சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கின்றோம். மற்ற ஒரு மதம் இருக்கிறது, ஆண்கள் தனியாக தொழுகை செய்ய வேண்டும், பெண்கள் தனியாக தொழுகை செய்ய வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்ந்து தொழுகை செய்ய முடியாது, ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது, அல்லது தங்களுடைய உடலையெல்லாம் வெவ்வேறு விதமாக அவர்கள் மறைத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் வேறுபாடு இல்லை, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதிய பாகுபாடு இருக்கவே கூடாது. கிரேக்கராக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், புறவினத்தவர்களாக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள், திருமுழுக்கின் வழியாக இணைக்கப்பெற்றிருக்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மை. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது, நாம் சற்று யோசிக்க வேண்டும். மேலை நாடுகளிலே கலர் நிற வேற்றுமையும் பிரச்சனையும் இருக்கிறது. கருத்தவன் சிவந்தவன் என்ற வேறுபாடு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே தான் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நூலில் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளாகவே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்தவராக அவர் வாழ விரும்பினார், ஆனால் இப்படிப்பட்ட இந்த பிளவுகள், இந்த நிற வேறுபாடுகள் மற்றும் சாதிய பாகுபாடுகளை கண்டு அவர் புத்தம் தழுவினார். காரணம் என்ன? நாம் அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டிலே கிறிஸ்தவர்களிடையே சாதி வேற்றுமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இதை மறுப்பதற்கல்ல, நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையை நான் உங்களிடத்தில் வைக்கின்றேன். ஊர்களையெல்லாம் நாம் பெயர் சொல்லி சுட்டி காட்டக்கூடாது. நான் இறையியல் படித்து கொண்டிருக்கிற பொழுது கிராமங்களுக்கு பணி செய்ய சென்றேன். சனி ஞாயிறு இந்த நாட்களிலே பங்கு தந்தையர்களுக்கு உதவி செய்வதற்காக கிராமங்களுக்கு செல்வது உண்டு. அப்படி ஒரு சில கிராமங்களில் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு சில சாதிக்காரர்கள் ஒரு சில இடங்களில்தான் உட்கார வேண்டும். திருப்பலியில் அவர்கள் முக்கியமான நடுப்பகுதிக்கு வரக்கூடாது. குருவானவர் நன்மை கொடுப்பது கூட, நற்கருணையை வழங்குவது கூட, முதலாவது மேல் சாதிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் கொடுத்துவிட்டு பிறகு அங்கு செல்ல வேண்டும். இது நடைமுறையில் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் ஊரில் இப்படி ஒரு நடைமுறை இருந்தால் மாற்றிக்கொள்ள முயற்சியுங்கள். இது சாக்கடை. சாதி என்பது ஒரு மன நோய். தன்னை உயர்ந்தவன் என்றும் பிறரை தாழ்ந்தவன் என்றும் கருதுகிறவன் ஒரு மன நோயாளி என்று டாக்டர் அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்தவத்தின் விழுமியம் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது இந்து மதம் சாதி அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அதில் குறை கூறுவதற்கல்ல. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், நாம் இப்படிப்பட்ட செயலில் ஆர்வத்தோடு ஈடுபட்டால் அது கிறிஸ்துவுக்கு இழுக்கு. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் நமக்கு வெக்கக்கேடு. காரணம், கிறிஸ்தவம் சமத்துவத்தை போதிக்கின்றது. இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு கிடையாது. இங்கு கிரேக்கன் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தவராகிய யூதர் என்றும் வேறுபாடு கிடையாது. ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு கிடையாது. அனைவரும் ஆண்டவருடைய முன்னிலையில் சமம். பெண்கள் வாசகம் வாசிப்பது, ஜபங்களை வழிநடத்துவது, சில வேளைகளில் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவது, இப்படியெல்லாம் ஈடுபாடு உண்டு. அதே போன்று குருவானவராக மாறுவதற்கு இவன் இந்த சாதிக்காரன் என்ற அவசியம் இல்லை. அனைத்து மக்களுமே ஒரு குருவாக மாற முடியும். ஆனால் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய சில தவறுகள், சங்கடங்கள் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் நாம் மாற வேண்டும். இது நமக்கு, இந்திய திருச்சபையில் இருக்கிற நமக்கு, தமிழக திருச்சபையில் இருக்கிற நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். இதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். நமக்கு பணி இருக்கிறது. வாருங்கள் இளைஞர்களே, இளம் பெண்களே, இயேசு கிறிஸ்துவின் தோழர்களாய், உண்மையிலேயே ஆண்டவருடைய பணி செய்ய ஆர்வம் உள்ளவர்களாய் வாருங்கள். நம் ஆண்டவர் சொல்லுவது போல அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறோம். ஆகவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுவோம். இது என்னுடைய முதல் செய்தி. இதுதான் முதல் வாசகத்தில் நாம் சிந்திக்க தூண்டக்கூடிய செய்தி. இரண்டாவது செய்தியாக நற்செய்தி வாசகத்தில் இரத்தின சுருக்கமாக ஆண்டவர் இன்று பேசுகிறார். மிக இரத்தின சுருக்கமாக இரண்டே வாக்கியங்கள் தான் ஆண்டவர் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றார், பல உவமைகள் சொல்லுகின்றார், அநேகர் வியந்து பாராட்டுகிறார்கள். எங்கே பாராட்டுகிறார்கள் பாருங்கள், அதன் கனி மரத்தை பாராட்டுகிறார்கள். நம் ஆண்டவர் சொல்லுகிறாரே, மரத்தை அதனுடைய கனியை கொண்டு அறியலாம். கனி நல்லதாக இருந்தால் அந்த மரம் நல்லதாக இருக்கும். நல்ல கனி தரக்கூடிய கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனியை தரக்கூடிய நல்ல மரமும் இல்லை. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனை. அப்போது கனியாகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், கனியாகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், கனியாகிய இந்த இயேசு கிறிஸ்து கடவுள். அப்போது அந்த மரம், அந்த கனியை ஈன்ற மரம் அன்னை மரியாள், அந்த கனியை ஈன்ற அன்னை மரியாளை ஒரு பெண் எப்படி பாராட்டுகிறார் பாருங்கள். நேரடியாக அவரிடத்தில் சொல்லியிருக்கலாம், இயேசுவே நீங்கள் ரொம்ப பெரியவர், உங்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகிறார், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர். இதைவிட நம்முடைய தாய் தந்தையருக்கு நாம் கொடுக்கக்கூடிய கைமாறு என்னவாக இருக்கும், நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன, உன் மகன் அதுதான், உன் மகன், உன் மகன் ஊரறிய மிகப்பெரியவராக இருக்கிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துகின்ற அளவுக்கு உன் மகன் நடந்து கொள்ளுகிறான். இது பெற்றோருடைய காதுக்கு ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். அவங்க குழந்தை பிறந்த பொழுது உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அடைகின்ற அந்த மகிழ்ச்சியை விட அவன் ஒரு சான்றோன் என மற்றவர்கள் கூறுகிற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆகவே அந்த பெண்மணி பாராட்டுகிறார், தாயை பாராட்டுகிறார். கனியாகிய இயேசு அவரை ஈன்ற மரமாகிய அன்னை மரியாளை பாராட்டுகிறார். ஆனாலும் அடுத்த வாக்கியம் ஆயினும் என்று ஆண்டவர் துவங்குகிறார் பாருங்கள். ஆயினும் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். இதைத்தான் பிரிவினை சபையைச் சேர்ந்த சகோதரர் சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவே அவருடைய தாயாரை மதிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவே அவருடைய தாயாரை மதிக்காமல் என்னை பெற்று வளர்த்ததினால் நீங்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதைவிட மேலாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அதை கடைபிடிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அன்னை மரியாளை தாழ்த்தி அவர் வார்த்தையை சொல்லுவதாக தப்பறை கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய கத்தோலிக்க திருச்சபையின் அன்பு மக்களே, அவர் கற்பிக்கின்ற உண்மையான போதனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை குறித்த ஆண்டவர் ஒருபோதும் ஒரு இடத்திலும் தாழ்வாக கூறுவதே கிடையாது. நாம் எப்படி இந்த இறை வார்த்தையை பார்க்கிறோம் என்றுதான் அதில்தான் அடங்கியிருக்கிறது. அன்னை மரியாளை குறித்து அதிகமாக திருவிவிலியத்தில் பேசப்படவில்லை, பேசப்படவும் தேவையில்லை, முடியாது. காரணம், திருவிவிலியம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை நமக்கு கொடுக்கின்ற ஒரு புத்தகம், அதுவே முழுமையடையாத ஒன்றுதான். ஏனென்றால் யோவான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து செய்தவை இன்னும் பல உண்டு, அவற்றை எல்லாம் எழுத வேண்டுமென்னால் உலகமே கொள்ளாது, இந்த நூல்களை எல்லாம் வைப்பதற்கு உலகமே கொள்ளாது என்று அவர் கடைசியாக யோவான் செய்தி கடைசியாக அந்த வார்த்தையை அப்படி சொல்லி முடிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்ல நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அன்னை மரியாளை குறித்து எப்படி விவிலியத்தில் அதிகமாக பேசப்பட்டிருக்கும், முடிய இருக்கவே இருக்காது. ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பணி வாழ்வு என்பது 3.5 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 3.5 ஆண்டுகளில் ஆண்டவர் பல இடங்களுக்கு பல ஊர்களுக்கு இறைப்பணியை செய்து கொண்டே சென்றார். வீட்டில் அவர் அதிக நேரம் இல்லை. ஆகவே அன்னை மரியாளோடு ஆண்டவருக்கு உள்ள ஒரு தொடர்பு இந்த 3.5 ஆண்டுகளில் அதிகம் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய பணியிலே துவக்கம் முதல் இறுதி வரை அன்னை மரியாள் கூட இருப்பதை ஆங்காங்கே ஒரு சில வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு 5 இடங்களில்தான் அன்னை மரியாளை பற்றி இயேசுவினுடைய பணி வாழ்விலே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 5 இடங்களில்தான் அவருடைய பிறப்பு நிகழ்ச்சியை தவிர்த்து அவர் எகிப்திற்கு சென்று எகிப்திலிருந்து திரும்பி வந்தது வரை அன்னை மரியாளை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு இயேசு திருமுழுக்கு பெற்று பாலைவனத்திற்கு சென்று சாத் அழகையால் சோதிக்கப்பட்ட பிறகு பணியை அவர் ஆரம்பித்த அந்த நாட்களிலே வெகு சில இடங்களில்தான் அன்னை மரியாளை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது யோவானர் செய்தி 2:12 முடிய அந்த இறைவாக்குகளில், கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றிய அந்த நிகழ்வில் அன்னை மரியாள் அங்கு உடன் இருக்கிறார். அடுத்ததாக மத்தேயுவினர் செய்தி 12:46-50 முடிய உள்ள இந்த இறைவாக்குகளில், ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக கப்பர்நகூமுக்கு செல்லுகிறார்கள். இயேசுவினுடைய சகோதரர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து இயேசுவை காணச் செல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? இறைவார்த்தையை கேட்டு கடவுளுடைய திருவுளத்தின்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர் சகோதரிகளும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நாம் காணலாம். அடுத்ததாக இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி லூக்கான செய்தி 11:27-28 இந்த வாக்கியத்தில் அன்னை மரியாள் அங்கு இல்லை, ஆனால் அவரை பற்றி செய்தி, அவர் அங்கு உடல் ரீதியாக அங்கு அவர் இல்லை, ஆனாலும் செய்தி என்னவாக இருக்கிறது? உம்மை பெற்ற உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்ற வார்த்தையின் மூலம் அங்கு நினைவு கூறப்படுகிறார். அடுத்ததாக யோவான செய்தி 19:26 சிலுவையின் அருகிலே இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அங்கு அன்னை மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இறுதியாக திருத்தூதர் பணி 14:14 அந்த பெந்தகோஸ்தே திருவிழாவின் பொழுது அன்னை மரியாள் அங்கு இருக்கிறார். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இதை தவிர அன்னை மரியாளை பற்றி நாம் அதிகமாக இயேசுவின் பணி வாழ்விலே காண முடியாது. இப்போ இந்த வாக்கியங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது ஒரு சில இடங்களில் இயேசு அன்னை மரியாளை உதாசீனப்படுத்தினதாக வசனங்கள் வருவதாக சொல்லுகிறார்கள். இயேசு உதாசீனப்படுத்துகிறார், ஆகவே நாம் அன்னை மரியாளை அதிகமாக கொண்டாட தேவையில்லை என்பதுதான் பிரிவினை சபையைச் சேர்ந்தவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அது வாதம்தான், வாதத்திற்கு கூட மருந்து உண்டு, ஆனால் பிடிவாதத்திற்கு ஒருபோதும் மருந்து கிடையாது. அவர்களுக்கு தெரியும், ஆனாலும் கத்தோலிக்க திருச்சபையை குறை கூறுவதற்காக இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு குறை கூறுவது ஒன்றே, அப்பொழுதுதானே அவர்கள் வளர முடியும், அது மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கலங்காதீர்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை உயர்த்தி பேசியிருக்கிறாரா அல்லது தாழ்த்தி பேசியிருக்கிறாரா என்பதை நாம் இந்த காணொளியிலே இந்த ஒரு மறைவுரையிலே தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, மத்தேயுவினர் செய்தி 12:46-50 முடிய உள்ள இறைவாக்கு, மார்க்கினர் செய்தி 3:31-35 முடிய உள்ள இறைவாக்கு, லூக்கானர் செய்தி 8:19-21 முடிய உள்ள இறைவாக்கு, இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரே செய்தியை சொல்லுகிறது. இயேசுவை காண்பதற்காக அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வருகிறார்கள், வந்திருக்கிறார்கள். இயேசு போதித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அறை முழுவதும் மக்கள் கூட்டமாக இருந்ததினாலே உள்ளே செல்ல இயலவில்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர், உம்மை காண்பதற்கு உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்னர் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிறார். விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் என்று சொல்லுகிறார். இங்கே மற்றும் மார்க்க நற்செய்தியாளர் அதை பற்றி சொல்லுகிற பொழுது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்று கூறுகிறார். லூக்கா நற்செய்தியாளர், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். நன்றாக நாம் யோசிக்க வேண்டும். இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 11:28, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள். வார்த்தைகள் எவ்வளவு அழகாக நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாருங்கள். முதலாவது மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், தந்தையின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுபவர். கடவுளுடைய திருவுளம் என்ன? அதை ஏற்று நிறைவேற்றுபவர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். நாங்கள்தான் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று நன்றாக வாழ்க்கையில் நாம் யோசிக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று அதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக மார்க்க நற்செய்தியாளரும் அதே சொல்கிறார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தியாளர், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவது. மூன்றாவதாக, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர், அதை கடைபிடி. மூன்றும் ஒரே கருத்தை சொல்லுகிறது, வார்த்தைகள் வித்தியாசப்படுகிறது. என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாரை உதாசீனப்படுத்தினார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் சகோதரிகள் என்று கேட்டார் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படி என்றால் அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தாரா இல்லையா? அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தாரா இல்லையா? இதை சிந்திக்கின்ற பொழுது, அன்னை மரியாளை விட ஒருவர் கூட இறை வார்த்தையை கேட்டு அதன்படியே நடந்தார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. மனிதர்களாய் பிறந்தவர்களுள் அன்னை மரியாளை விட மேலானவர்கள் பெரியவர்கள் ஒருவரும் இல்லை என்று நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் இறை தந்தையினுடைய திருவுளம் என்னவோ அதை மட்டும்தான் செய்தார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி மட்டும்தான் அவர் நடந்தார். ஆகவே இங்கு இயேசு உதாசீனப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உயர்த்தி பேசினார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் இருந்த அந்த பெண்மணி ஊன் இயல்பின் கண்ணோட்டத்தில்தான் அன்னை மரியாளையும் இயேசுவையும் பார்த்தார். ஊன் இயல்பின் கண்ணோட்டத்திலே, நீர் மிக பெரியவராக இருக்கிறீர், வல்ல செயல்களெல்லாம் செய்கின்றீர், இவற்றை நான் காண்கின்றேன், ஆகவே உம்முடைய தாய், உன்னை பெற்றெடுத்த உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று ஊன் இயல்பின் அடிப்படையில் அவர் சொல்ல விளைகின்றார். ஆனால் இயேசுவோ ஊன் இயல்பை கடந்து ஆன்மீக வழியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர் என் தாய், ஆகவே அதிலும் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இங்கு இரண்டு பெருமை அன்னை மரியை வந்து அடைகின்றது. ஊன் இயல்பில் கூட வல்லவராகிய கடவுள் வார்த்தையாகிய அந்த இறைவனை தன் கருவில் சுமந்து பிறப்பித்ததினாலே அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இறை வார்த்தையை கேட்டு அதை இறக்கும் வரை கடைபிடித்ததினாலே, தூய்மையாக வாழ்ந்ததினாலே அவர் இன்னும் அதிகம் பேறு பெற்றவராக இருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயில் சொல்லுகின்றார், வார்த்தையாக சொல்லுகின்றார். ஆம், என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? இரண்டு வகையாக இந்த தாய் சேய் உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு வகையாக, முதலாவது இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய தன்னுடைய தாயினுடைய உறவை பிற உறவுகளைப் போல தள்ளி வைத்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற உறவுகளைப் போல யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய சகோதரிகள், இந்த சகோதர சகோதரிகள் உறவுகள் எல்லாம் தவறானது அல்ல. இந்த சகோதர சகோதரிகள் உறவுகள் எல்லாம் இரண்டாம் தரமான ஒரு உறவு போல என்று ஒதுக்கி வைப்பது. அடுத்தது இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது, மற்ற உறவுகள் ஒதுங்கி நிற்கக்கூடிய இந்த சகோதரர் சகோதரிகள் பிறவர்கள் இவர் ஒதுங்கி நிற்கக்கூடிய இந்த உறவுகளையும் கூட ஆத்மார்த்தமான அந்த தாயின் உறவை போல நேசிப்பது. இந்த இரண்டில் ஆண்டவர் எதை தேர்ந்தெடுத்திருப்பார்? நிச்சயமாக மற்ற உறவுகளையும் தாயின் உறவுகளை போலத்தான் அவர் நேசித்திருப்பார். இறை வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், ஏன் என்னுடைய தாயாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று மற்ற உறவுகளை ஆத்மார்த்தமான அந்த தாயின் உறவாக இயேசு பார்த்தார். அப்படித்தான் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இறை வார்த்தையை கேட்பதில் அன்னை மரியாளை விட வேறு யாரும் முந்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு சிந்தனைக்கு நமக்கு விவிலியத்தில் சாட்சியம் இருக்கிறது. அன்னை மரியாளை விட ஒருவர் கூட இறை வார்த்தையை அந்த அளவுக்கு நேசித்து அந்த வழியிலேயே நடந்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து, தான் பெற்ற அந்த மகன் தன் கண் முன்னால் இறந்து கொண்டிருக்கிறார். அவரை அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதில்தான் அன்னை மரியாள் ஆர்வம் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வீடுகளில் நம்முடைய அம்மா நாம் தவறே பண்ணியிருந்தாலும் கூட மற்றவர்கள் வந்து உன் புள்ள அப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால், இல்லை 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 என் புள்ள அப்படி செஞ்சுருக்கவே மாட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்முடைய அம்மா என் புள்ள தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கு தவறே செய்யாத ஒரு மகன் தண்டிக்கப்படுகிறான். தவறே செய்யாத மகன், அது அன்னை மரியாளுக்கும் தெரியும் இவன் தவறு செய்யவில்லை. ஆனாலும் தண்டனை, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆகவே ஒரு வினையில்லாத ஒரு சொல்லாக அன்னை மரியாளை கல் நெஞ்ச காரி என்று கூட நாம் சொல்லலாம். கல் நெஞ்சம் படைத்தவரை போல கண்முன்னால் தன் மகன் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தும் அவர் கண்டுகொள்ளாதவராக, கண் கலங்கியவராக அமைதியாக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? யோவானர் செய்தி 19:7 யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு, அந்த சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னைத்தானே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே இறைமகன் என்று சொன்னான், ஆகவே அவனை கொல்ல வேண்டும். அதுதான் யூதர்களுடைய சட்டம். லேவியர் புத்தகம் 21:15-16 முடிய உள்ள இறை வாக்குகளில் இந்த சட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தின்படி இவன் தன்னைத்தானே இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதினால் இவன் கொல்லப்பட வேண்டும், மரண தண்டனை. மத்தேயு நற்செய்தி 26:63-66 முடிய உள்ள இறை வாக்குகளில் நாம் இதை வாசிக்கலாம். இயேசு பேசாது இருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாளும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர், மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைக்கிறான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன், காரணம் இவன் தன்னைத்தானே இறைமகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இதுதான் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கான ஒரு காரணம், மரண தண்டனை அவர் கொடுப்பதற்கான காரணம். அடித்து இழுத்து சென்றார்கள். எருசலேம் வீதிகளிலே சிலுவையில் தூக்கி செல்கின்றார். கல்வாரி மலைக்கு சென்றாயிற்று. கல்வாரியிலே அவரை இரண்டு கல்வர்களுக்கும் நடுவிலே சிலுவையில் ஆணியால் அடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உடல் முழுவதும் வேதனை, இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சிலுவையின் அடியிலே அன்னை மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் கொடுமையான ஒரு செயல். அன்னை மரியாள் அந்த இடத்து இல்லாது இருந்திருந்தாலும் கூட பரவாயில்லை. அவர் வீட்டில் அமைதியாக இருந்திருந்தாலும் கூட இந்த கொடுமைகளை அவர் காணாமல் இருந்திருப்பார். இவ்வளவு கொடுமைகளை கண்டும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட அங்கு பதிவு செய்யப்படவே இல்லை. இயேசுதான் சிலுவையிலிருந்து பேசுகின்றார். அம்மா, இதோ உம்முடைய மகன் என்று சொல்லுகிறார். அன்பு செய்த சீடனை பார்த்து, இதோ உம்முடைய தாய் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் அமைதியாக இருந்தார். ஒரே ஒரு காரியம் அன்னை மரியாள் செய்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றியிருக்க முடியும். ஒரே ஒரு செயல், ஒரே ஒரு பொய். அந்த ஒரு பொய் சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள். இவன் இறை மகன் அல்ல, யோசேப்புக்கும் எனக்கும் பிறந்தவன்தான் என்ற ஒரு பொய்யை மட்டும் அன்னை மரியாள் சொல்லியிருந்தால் இவனுடைய தாயார் சாட்சி சொல்லுகிறார்கள், இவன் இறை மகன் அல்ல, இவன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவன் என்று சொல்லி அவரை அடித்து தண்டனை கொடுத்து அவரை கொல்லாமல் விட்டிருப்பார்கள். ஆனால் அன்னை மரியாளோ, இவன் இறை மகன்தான் என்று சாட்சி சொன்னார். வார்த்தையால் அல்ல, வார்த்தை இல்லாமலே அவருடைய அமைதியில், மௌனத்தில், இவன் இறை மகன்தான், இவன் சாகட்டும், இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக பழிபொருளாக வந்தவன் இவன், இவன் சாகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் அமைதியாக இருந்தார். நம் பார்வைக்கு அவர் கல் நெஞ்சக்காரி, ஆனால் அவருடைய பார்வைக்கு இறைவனுடைய திருவுளம் எதுவோ, இறைவனுடைய வார்த்தை எதுவோ, அதை கேட்டு அதன்படி நடப்பதில்தான் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நமக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தால் போதும், நாம் இயேசுவை மறுதளித்து ஓடுகின்றோம். தன்னை கொல்லப்போகிறார்கள் இயேசுவோடு இருந்த ஒரே காரணத்திற்காக. திருச்சபையின் முதல் திருத்தந்தை பேதுரு எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி ஓடிவிட்டார். ஆனால் அன்னை மரியாளோ, என் மகன், ஒரே ஒரு மகன், இவன் இறந்தால் எனக்கு வேறு கதி கிடையாது, நான் அனாதைதான், ஆனாலும் பரவாயில்லை, இறைவனுடைய திட்டத்தின்படி, இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அவருடைய வைராக்கியமாக இருந்தார். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் பேறு பெற்றோர். எந்த இடத்தில் அன்னை மரியாளை இயேசு உதாசீனப்படுத்தினார்? படுத்தவே முடியாது, உயர்த்தி தான் பேசியிருக்கிறார். என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது இதை பற்றி தியானிக்க. இறை வார்த்தையை ஆழ்ந்து படிப்போம். இறை வார்த்தையின்படி நாம் நடப்போம். தூய ஆவியார் நமக்குள் செயல்படுவார். இந்த தூய ஆவியார் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார். விவிலியத்தில் மறைந்து கிடக்கின்ற மறை உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். அன்னை மரியாள் அதற்கு பரிந்து பேசி நமக்காக ஜெபிப்பார். இறைவனின் அருளும் ஆசீரும் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். கண்களை மூடி நாம் அன்றாடுவோம். எங்கள் அன்பான விண்ணகத் தந்தையே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக அல்லாமல் இறை வார்த்தையின்படி நடப்பவர்களாய் நாங்கள் வாழ உமது தூய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் உம் திருமகனை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் அன்னை மரியை போன்று எங்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் சகித்து கொண்டு பொறுமையோடு உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் விளங்கச் செய்தருளும். எங்கள் மன்றாட்டுக்கள் யாவும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.